அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு பல சர்ச்சைகளுக்கிடையே நடந்து முடிஞ்சுள்ள நிலையில் மாநாடு இலங்கைக்கு ராஜ்ய ரீதியாக வெற்றியா பின்னடைவா என்பது குறித்த ஒரு அலசல்.
காமன்வெல்த்தினுடைய தலைவர் என்ற வகையில் சில விடயங்களை ராஜபக்சே மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதானமான நாடுகள் ஆகிய பிரித்தானியா போன்ற நாடுகள் கேட்கின்ற போது இலங்கை அரசாங்கத்திற்கு மேலதிகமான ஒரு அழுத்தம் இந்த மாநாட்டின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது என்றே கருத வேண்டியிருக்கின்றது.
இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் அதிரடி படையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை எதிர்த்து நடந்த ஹர்த்தால் பற்றிய செய்திக்குறிப்பு.
பொதுமக்கள் மீது நான் அறிந்தவரையிலே ஒருவர் தாக்கப்பட்டதாக நான் அறிவோம். இதை உலகிற்கு வெளிப்படுத்தும் காரணமாக இன்று இந்த ஊரிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது.
நாளை நடக்க உள்ள நேபாள தேர்தல்கள் குறித்த பின்னணி கண்ணோட்டம், கத்தார் உலகக்கோப்பை கட்டுமான திட்டங்களில் சுரண்டப்படும் தொழிலாளர்களின் நிலை பற்றிய குறிப்பு, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் இன்று ஒரு தனிநபர் துப்பாக்கிதாரி தாக்குதல்களை நடத்தியுள்ளார். நகரின் இரண்டு வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ஒரு தேசிய தினசரி மற்றும் ஒரு பெரிய வங்கியின் அலுவலகங்கள் மீது தாக்குதலை நடத்திய அந்த துப்பாக்கிதாரியை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள்.
Nous sommes en France, nous sommes en 2013, il y a un niveau de violence élevé.
இது பிரான்சில் ஊடகத்துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு அச்சுறுத்தல் என்று அந்த பத்திரிகையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் காயமடைந்துள்ளார். லிபரேஷன் தினசரியில் உள்ள புகைப்படக்காரரின் உதவியாளரே காயமடைந்தவர். நகரின் பிரபலமான சாம்ப் எலிசி சாலையில் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் சந்தேகத்திற்குரிய அந்த துப்பாக்கிதாரியை தேடும் பணி நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமைதான் அங்குள்ள BFM தொலைக்காட்சி நிறுவனமும் ஒரு ஆயுததாரின் எச்சரிக்கைக்கு உள்ளாகியது. இந்த மூன்று சம்பவத்துகளுக்கும் ஒருவரே காரணம் என்று புகைப்பட கேமராக்கள் காண்பிப்பதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள்.
ஜெர்மனியின் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள மிக முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் இயக்குநர் பீடங்களில் குறிப்பிட்டளவு இடங்களை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற விதிமுறைக்கு ஜெர்மனியில் கூட்டணி அரசு ஒன்றை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வரும் இரு பெரும் கட்சிகளும் இணங்கியிருக்கின்றன. நிர்வாகிகள் அல்லாத இயக்குநர் பீடத்தில் 2016 ஆண்டு தொடக்கம் பெண்களுக்கு 30% ஆசனங்களை வழங்க நிறுவனங்களை கட்டாயப்படுத்தும் புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஆட்சித்தலைவி அஞ்சலா மெர்க்கலின் கிறிஸ்டியன் டெமோக்ராட் கட்சியும் மற்றும் சோசியல் டெமோக்ராட் கட்சியும் இணக்கம் கண்டுள்ளன. ஜெர்மன் நிறுவனங்களில் உள்ள இயக்குநர்களில் இப்போது 12% மட்டுமே பெண்கள்.
ஆஸ்திரேலியாவுக்கான தமது நாட்டு தூதரை இந்தோனேஷியா திரும்ப அழைத்துள்ளது என்று அதன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
I have spoken to the ambassador and I am told for him to immediately return to Canberra and to immediately make his way back to Jakarta to receive further instruction.
இந்தோனேஷிய அதிபர் சுசிலோ பாம்பாங் யுதோயினோவின் தொலைபேசி உரையாடல்களை ஆஸ்திரேலிய புலனாய்வு அமைப்புகள் ஒட்டு கேட்டன எனும் குற்றச்சாட்டின் பேரிலேயே தமது தூதரை திருப்பி அழைக்கும் நடவடிக்கையை இந்தோனேஷியா எடுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு குறித்து விவாதிக்க வருமாறு தமது நாட்டுக்கான ஆஸ்திரேலிய தூதருக்கு இந்தோனேஷியா அழைப்பானையும் அனுப்பியுள்ளது. அமெரிக்க புலனாய்வுத்துறையின் முன்னாள் ஒப்பந்ததாரரான எட்வர்ட் ஸ்னோடனால் கசியவிடப்பட்ட ஆவணங்கள் 2009 யுதோயுனோ மற்றும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களில் உள்ளவர்களின் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறுகின்றன. இந்த ஆவணங்களை பிரிட்டனின் கார்டியன் பத்திரிகை மற்றும் ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ளன. இதனிடையே ஊடகங்களில் வந்த செய்திகள் குறித்து தான் கருத்துக்களை வெளியிட முடியாது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
கணனி இணையத்தில் பாலிய வயதினர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் காட்சிகளை பார்வையாளர்கள் தேடுவதை மிகவும் கடினமாக்கும் புதிய நடவடிக்கைகளுக்கு இணைய தேடல்களை நடத்த முன்னணி நிறுவனங்களான கூகுளும் மைக்ரோசாப்டும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. பாலிய வயதினர் பற்றிய சட்டவிரோதமான இந்த படக்காட்சிகளுக்கு பார்வையாளர்களை அழைத்துச் செல்லும் பாதையை தடுத்து நிறுத்தி முட்டுக்கட்டை போட சுமார் 100,000 அதிகமான தேடல்களில் புதிய வடிகட்டுகள் இயக்கப்படும் என்று கூகுள் அறிவித்திருக்கிறது. இதுபோன்ற பாலியல் வல்லுறவோடு தொடர்புள்ள சுமார் 13,000 வார்த்தைகள் எச்சரிக்கை செய்திகளை உடனடியாக அனுப்பவிருக்கின்றன.
கத்தாரில் 2022 நடக்கவிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டுமான வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டு வரும் தொழிலாளர்கள் பெரிய அளவில் சுரண்டப்படுவதாக அம்னெஸ்டி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து விரிவான செய்திகள் செய்தி அரங்கில்.
இத்தாலியின் தென்கோடியில் இயங்கும் ஒரு மாஃபியா கும்பலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சந்தேகப்பட்ட 45 பேரை இத்தாலிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போரப்போர்கள் நடத்துதல், மிரட்டி பணம் பறத்தல் உட்பட மொத்தம் 180 வெவ்வேறு குற்றங்களை இழைத்தமை சம்பந்தமாக இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே காமன்வெல்த் உச்சி மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாநாடு இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் கிடைத்த ஒரு ராஜீய வெற்றி அல்லது மாநாட்டின் போதும் அதற்கு முன்னரும் எழுந்த இலங்கை மனித உரிமை பிரச்சனைகளை வைத்து பார்க்கும்போது இது ஒரு பின்னடைவு என்று இரு தரப்புகளாலும் இரண்டு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை பகுப்பாய்வாளர் பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்களிடம் இந்த கருத்துக்களை முன்வைத்தேன்.
மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனையை தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த மாநாட்டை நடத்துவது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு போராட்டமாகவே இருந்து வந்தது. இப்பொழுது இறுதியாக அவர்கள் வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நோக்குகின்ற போது அது ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே கருத வேண்டும். ஆனால் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைத்ததா என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. எதிர்பார்க்காத வகையில் மனித உரிமை பிரச்சனைகளில் மீண்டும் கவனத்தை திருப்புவதற்கு இந்த மாநாடு ஒரு காரணமாக அமைந்து விட்டதாகவே நான் கருதுகின்றேன். அதற்கு இரண்டு காரணங்கள் காணப்பட்டிருந்தன. ஒன்று, கமரூன் இலங்கை பிரச்சனை தொடர்பாக, மனித உரிமை பிரச்சனை தொடர்பாக வெளிப்படையாக பேசியிருந்தார். அதற்கு புறம்பாக சர்வதேச ஊடகங்கள் வடபகுதி மக்களுடைய பிரச்சனைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தியிருந்தன என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்ததற்கு மாறான சில விடயங்கள் நடைபெற்றதன் காரணமாக இலங்கை அடைந்த வெற்றியின் அளவு ஒரு அளவுக்கு குறைந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன்.
ஆனால் இதை வந்து இலங்கை அரசாங்கம் இதை எதிர்பார்த்திருக்காது என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த மாதிரியான ஒரு சர்வதேச அழுத்தம் ஏற்கனவே இருந்து வரும் சூழலில் காமன்வெல்த் உச்சி மாநாட்டை இலங்கை நடத்துவதற்கு தார்மீக உரிமை இல்லை, எனவே அந்த மாநாட்டை இலங்கையில் நடத்துவதையே ரத்து செய்ய வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் அதற்கு முன்பாகவே இருந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் சர்வதேச தலைவர்களுக்கும் இருக்கும், அவர்களும் இதற்கு பதில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை இலங்கை அரசு எதிர்பார்த்திருக்காது என்று நினைக்கிறீர்கள்
என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனெனில் இந்த மாநாடும் அது தொடர்பான விடயங்களும் மிக உயர்ந்த ராஜதந்திர மட்டத்தில் நடைபெறுகின்ற உத்தியோகபூர்வமான விடயங்கள். அந்த உத்தியோகபூர்வமான விடயங்கள் மத்தியில் மனித உரிமை பிரச்சனைகளை பாரதூரமாக ஏதாவது தலைவர்கள் எழுப்புவார்கள் என்று யாரும் கருதி இருக்க முடியாது. குறிப்பாக கமரூனுடைய இந்த நடத்தை இலங்கை அரசியல் மட்டத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவே நான் கருதுகின்றேன். அவருடைய செயல்பாடு ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜதந்திர விதிமுறைகளுக்கு அல்லது மரபுகளுக்கு வெளியில் அமைந்து விட்டதாகவே நான் கருதுகின்றேன். அந்த அளவில் பார்க்கின்ற போது இலங்கை அரசாங்கம் ஓரளவுக்கு அதிர்ச்சி அடைந்து விட்டது என்றே நான் கருதுகின்றேன். அதற்கு புறம்பாக வடபகுதி மக்களுடைய பிரச்சனைகளும் குரல்களும் மீண்டும் இந்த அளவுக்கு எழும்பும் என்று இலங்கை அரசாங்கம் கருதி இருக்கவில்லை. கடைசி நேரத்தில் இது தொடர்பான சில அறிகுறிகள் அவர்களுக்கு தோன்றியிருக்குமே இருந்த போதும் மாநாட்டை ஏற்பாடு செய்கின்ற போது அவர்கள் இதனை எதிர்பார்த்திருக்கவில்லை என்று நான் கருதுகின்றேன்.
ஆனால் காமன்வெல்த்தை பொறுத்தவரை இதற்கு முன்பு இதைவிட சற்று குறைவான பிரச்சனைகளை எதிர்கொண்ட பாகிஸ்தான், நைஜீரியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகள் மீது காமன்வெல்த்தை எடுத்த நடவடிக்கை, அதாவது அவர்களை காமன்வெல்த் அமைப்பில் இருந்து அந்த நாடுகளை இடைநீக்கம் எல்லாம் செய்திருந்தது, அந்த மாதிரியான நடவடிக்கை எதுவும் இலங்கை மீது எடுக்கப்படவில்லை. மாறாக இலங்கை ஜனாதிபதி அவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த காமன்வெல்த் அமைப்புக்கு சேரின் ஆஃபீஸாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார் என்ற நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது இதனால் பெரிதும் வந்து இலங்கைக்கு பாதிப்பு சர்வதேச அளவிலே ஒரு ராஜீய ரீதியிலே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது என்று சிலர் கூறுகிறார்களே, அது பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்த மாநாடு இலங்கை அரசாங்கம் மீதான அல்லது ஜனாதிபதி ராஜபக்சே மீதான அழுத்தங்களை ஓரளவுக்கு அதிகரித்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் மீண்டும் வெளிக்கொண்டப்பட்டிருப்பதன் காரணமாகவும் சிலவிதமான காலக்கெடுக்கள் விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் மனித உரிமை பிரச்சனை மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் உந்தப்படுவதற்கான ஒரு புதிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. அதுக்கு புறம்பாக காமன்வெல்த்தினுடைய தலைவர் என்ற வகையில் சில விடயங்களை ராஜபக்சே மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதானமான நாடுகள் ஆகிய பிரித்தானியா போன்ற நாடுகள் கேட்கின்ற போது இலங்கை அரசாங்கத்திற்கு மேலதிகமான ஒரு அழுத்தம் இந்த மாநாட்டின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது என்றே கருத வேண்டியிருக்கின்றது.
தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை பகுப்பாய்வாளர் பேராசிரியர் கீத பொன்கலன், இலங்கையின் நிந்தவூர் பகுதியில் நேற்றிரவு அதிரடி படையினர் மக்கள் மீது நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்து இன்று அந்த பகுதியில் ஹர்த்தால் ஒன்று நடந்தது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேசத்தில் இன்று அனுஷ்டிக்கப்படும் ஹர்த்தால் காரணமாக அந்த பிரதேசத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சிறப்பு அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையின் எதிரொலியாகவே சிறப்பு அதிரடிப்படையினருக்கு எதிராக இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அங்கிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் காசிம்,
இரண்டு கிழமையாக நிந்தவூரிலே கள்ளர்கள் தொல்லை ரொம்பவும் மீறியிருந்தது. இது படிப்படியாக கூடி சென்ற முறை கிரீஸ்மேன் டைம்ல இந்த முறையும் வீடு வீடாக பாய்ந்து செல்லக்கூடிய செய்திகளும் மிக்க மக்கள் இரவுகளிலே தூங்கா வண்ணம் இலவலப்பட்ட வண்ணம் இந்த கிட்டத்தட்ட 10 நாள்களாக இருந்த போது நேற்று உள்ளூர் சீல் பாதுகாப்பு அமைப்புடன் போலீசாரும் இணைந்து ரோந்து செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்றிரவு கிட்டத்தட்ட 10 மணி அளவில் கரக்கரை பிரதேசத்திலே இருட்டுக்குள் 6 SDF உறுப்பினர்கள் இருப்பதை மக்கள் கண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சிவில் உடையிலே இருந்திருக்கின்றார்கள். காலில் சப்பாத்தி இல்லை, செருப்பு இல்லை, டிஷர்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் கண்டு கூடிய போது அவர்கள் தங்கள் தங்கள் பேக்கில் இருந்த உறுப்புகளை அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்டு தாங்கள் தங்கள் தொகுப்பிலே கையில் வைத்துக் கொண்டு தாங்கள் ஒரு SDF அடையாளத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே 2 உறுப்பினர்கள் சிவில் உடையிலே வந்திருந்தார்கள். இவர்கள் சந்தேகத்துக்கு இடமாக இருட்டுக்குள் ஒழித்திருந்த போதுதான் இவர்களை கண்டுபிடித்து மக்கள் சுற்றி வளைத்து சமாந்துரை போலீஸ் ஓஐசி அவர்கள் வரும் வரைக்கும் மக்கள் கூட்டமாக கூட்டி வைத்திருந்தார்கள். மக்கள் வெள்ளமாய்ந்ததால் மக்களின் காப்பாற்றுவதற்காக அதாவது தோக்குவடிகளை மேலே சுட்டுக் கொண்டுதான் இவர்களை சமாந்துரை போலீசுக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். பொதுமக்கள் மீது நான் அறிந்தவர்களே ஒருவர் தாக்கப்பட்டதாக நான் அறிவோம். இதை உலகக்கு வெளிப்படுத்தும் காரணமாக இன்று இந்த ஊரிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது
என்று அவர் கூறினார். இன்று பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று சம்மாந்துறை காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் குறித்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பள்ளிவாசல் நிர்வாகிகளால் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் காசிம்,
போது அவர்கள் SSP-யின் அதிகாரம் இல்லாமல் இந்தவர்களுக்கு வந்தது, இரண்டாவது சிவில் உடையில் இவர்கள் இங்கு நின்றது, இவர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை இருப்பதாகவும் எதிர்காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் வர மாட்டாது என்பதையும் எங்களுக்கு உத்தரவு தந்தார்கள். எந்த பிழையும் செய்யாமல் அவர்களை பிடிபட்டிருக்கிறார்கள். ஏதோ களவுகள் செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் அவர்களை உடனடியாக கோட்டு கொண்டு செல்லக்கூடிய சட்டம் இருக்கின்றது. இவர்கள் எந்த களவு செய்யாமல் இவர்கள் நாங்கள் கோட்டு கொண்டு போக முடியாது. அது மட்டுமல்லாமல் நின்றவருக்கென்று 15 போலீசாரையும் நிரந்தரமாக இங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த தருவதாகவும் சீனியர் டிஐஜி அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள்
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் காசிம். குறித்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் அந்த பகுதியில் ரோந்து நடவடிக்கைக்கு சென்றிருந்த போதே பொதுமக்களுடன் மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண்ண கூறுகின்றார். சம்பவம் அறிந்து அங்கு விரைந்த சம்மாந்துறை காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் காவல்துறையைச் சேர்ந்த 2 காயமடைந்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி பன்னாட்டு குறிப்புகள். நேபாளத்தில் அரசியல் சட்டத்தை உருவாக்கும் அவையை தேர்ந்தெடுக்க நாளை தேர்தல் நடக்கிறது. இதுகுறித்த ஒரு பின்னணி குறிப்பு ஆங்கிலம் மூலம் சஞ்சய் துக்கால் தமிழில் வழங்குகிறார். விமல் சொக்கநாதன் சார்.
கத்தார் நாட்டில் 2022 கால்பந்து
நேபாளத்தின் அரசியல் நிர்ணய சபைக்கான 2 தேர்தல் நாளை 19 தேதி செவ்வாய்க்கிழமை நடக்கவிருக்கிறது. நேரடி தேர்தலையும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தையும் கலந்த ஒரு அமைப்பில் 12 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 240 தொகுதிகளிலிருந்து 240 உறுப்பினர்களை தெரிவு செய்வார்கள். அதேபோல விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் 335 உறுப்பினர்களும் தெரியப்படுவார்கள். அரசியல் கட்சிகளின் ஆலோசனையோடு அமைச்சர்கள் கவுன்சில் மேலும் 26 உறுப்பினர்களை நியமிப்பார்கள். சுமார் 100 கட்சிகள், 16,000 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இவர்களில் 6,000 பேர் பெண்கள். மக்கள் புரட்சி ஒன்றை தொடர்ந்து 7 வருடங்களுக்கு முன்னர் 2006 நேபாளத்தின் மன்னராட்சி வெளியேற்றப்பட்டது. நேபாள கிளர்ச்சி மாவோயிஸ்டுகளின் கம்யூனிஸ்ட் கட்சி தனது கிளர்ச்சி போராட்டத்தை கைவிட்டது. பிரதான நீரோட்டு அரசியல் கட்சிகளோடு இணைந்து கொண்டது. நேபாளத்திற்கு புதிய அரசியல் சாசனம் ஒன்றை வரைவது என்று கிளர்ச்சி மாவோயிஸ்டுகளும் பிரதான அரசியல் கட்சிகளும் இணக்கம் கண்டன. நேபாளத்தை மதச்சார்பற்ற ஒரு குடியரசாக பிரகடனம் செய்ய இடைக்கால நாடாளுமன்றம் ஒன்றும் இடைக்கால அரசியல் சாசனம் ஒன்றும் தேர்தலுக்கு முன் உருவாக்கப்பட்டன. 2008 தேர்தல் நடத்தப்பட்டது. மாவோயிஸ்டுகளே தனியான பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றார்கள். இடைக்கால அரசியல் சாசனத்தின்படி 2 மட்டுமே பதவியில் இருக்க வேண்டிய இடைக்கால அரசு பதவிக்காலத்தை 2 நீடித்துக் கொண்டது. கட்சிகளுக்குள் இடைவிடாத பூசல்கள் ஏற்பட்டது காரணமாக அரசியல் சபையின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது. மிகுந்த இழுபறையின் பின்னர் புதிய தேர்தலை 2013 நவம்பர் 19 நடத்துவது என்றும், அதுவரை நாட்டின் தலைமை நீதிபதி கில்ராஜ் ரெஜ்மி அவர்கள் தேர்தல் அரசாங்கத்தின் தலைவராக பணியாற்றுவார் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மாவோயிஸ்டுகளிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு குழு இந்த தேர்தலை புறக்கணித்து வருகிறது. வேறு 33 சிறு கட்சிகளும் அதனோடு இணைந்து தேர்தலை புறக்கணிக்கின்றன. வேலைநிறுத்தம் செய்யப்போகிறோம் என்றும் எச்சரித்திருக்கின்றன. நாளை தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும்? யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டமன்றம் ஒன்று ஏற்படலாம். அதிலே புரட்சியாளர்கள், நடுநிலையாளர்கள், இடதுசாரிகள், மன்னராட்சி ஆதரவாளர்கள், சமஷ்டி ஆதரவாளர்கள், சமஷ்டி விரோதிகள், இப்படி பலர் அதிலே தொங்கிக் கொள்ளலாம்.
செய்தியை வழங்கியவர் விமல் சுக்குநாதன். கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2022 நடக்க இருக்கும் நிலையில் போட்டிக்கான கட்டுமான திட்டங்களில் பணியாற்றி வரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அவ்வப்பொழுது எழுந்து வந்திருக்கின்றன. இதுகுறித்து பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த் அனுப்பிய குறிப்பை தமிழில் தருகிறார் சீவகன்.
கத்தார் நாட்டில் 2022 கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் திட்டங்களுக்கான கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மிகவும் மோசமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. மோசமான பணியிலமைகள், மோசமான தங்குமிட ஏற்பாடுகள், மாதக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படாமல் என்று பல வகையிலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பயங்கரமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பும் குற்றம் சாட்டியிருக்கின்றது. இதுபோன்ற விமர்சனங்களை ஐநாவும் முன்வைத்திருக்கின்றது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் உரிமை சாசனம் ஒன்றின் மூலம் இப்படியான துஷ்பிரயோகங்களை தாம் கையாள முயல்வது கட்டார் நாட்டு அதிகாரிகள் கூறி வருகின்றார்கள். இப்படியாக கத்தாரில் சிரமப்படுகின்ற வெளிநாட்டு தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் ஆசியர்கள், அவர்களில் நேபாள நாட்டவர்களும் அதிகம். அப்படியான நேபாள நாட்டு குடும்பங்கள் தங்கியிருக்கும் ஒரு கிராமத்துக்கு நாம் சென்றோம். இமயத்தில் அமைந்திருக்கின்ற நேபாளம் உலகத்தில் உயரமான நாடு, ஆனால் அது மிகவும் வறிய நாடு கூட. அங்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு புதிய தகவலுக்காக நாம் செல்கின்றோம். தமது உணவுக்காக இந்த கிராமத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது வெளிநாட்டில் வேலை செய்தாக வேண்டும். கட்டாரில் உலகக்கோப்பைக்கான புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கான திட்டத்தில் இந்த மஞ்சுவின் கணவருக்கு வேலை கிடைத்தது. மாதத்துக்கு 100 குறைவான ஊதியம் அவருக்கு. ஆனால் அது தமது வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ, கடந்த கோடையில் 29 அவர் மாரடைப்பில் இறந்து போனார். அதனால் இப்பொழுது தனது பெற்றோரையும் மகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு மஞ்சுவின் தலையில் விழுந்துவிட்டது.
இங்கிருந்து போகும்பொழுது எனது கணவர் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். அவருக்கு சுகவீனம் என்றால் அவரை சோதித்த டாக்டர் அவரை போக விட்டு இருக்க மாட்டார். அதிக நேர வேலை, கடுமையான உஷ்ணம், பழுதடைந்த உணவு என்று அவர் எப்போதும் அழுது கொண்டே கூறுவார். அவர்கள் அவரை கொன்று விட்டார்கள்.
தாம் தப்பியது தமது அதிர்ஷ்டந்தான் என்று கூறுகின்றார்கள் கத்தாரிலிருந்து திரும்பிய ஏனையவர்கள். கத்தார் என்பது இங்கு இப்பொழுது ஒரு கெட்ட வார்த்தை.
இனிமேல் கத்தாருக்கு நான் வேலைக்கு போகவே மாட்டேன். என் நண்பர்களுக்கும் அதையே சொல்லி இருக்கின்றேன். கத்தாரில் சாவதை விட இங்கே நேபாளத்திலேயே சாகலாம்.
ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நேபாளிகள் எண்ணெய் வளம் மிக்க கத்தாருக்கு வேலைக்காக போகின்றார்கள். உலகக்கோப்பை நடத்த அந்த நாடு செய்யும் கட்டுமான பணிகளில் வேலைக்காக அவர்கள் செல்கின்றார்கள். அங்கு அவர்கள் அடிமைகள் போன்று நடத்தப்படுவதாகவும் பலர் அதில் இறந்து போவதாகவும் அம்னஸ்டி போன்ற மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. ஆனால் இந்த பிரச்சினை பெரிதுபடுத்தி காட்டப்படுவதாக கத்தார் நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இங்குதான் அந்த தொழிலாளர்களின் படையெடுப்பு ஆரம்பமாகின்றது. அரசாங்கத்தின் தொழில் ஏஜென்சியின் அழுத்தம் இங்குதான் எதிர்கால வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. கட்டாரில் ஊதியம் மிகவும் குறைவாக இருந்தாலும் அது நேபாளத்தை விட அதிகம்தான். ஒவ்வொரு வாரமும் 10,000 நேபாள தொழிலாளர்கள் வேலைக்காக இதனை கடந்து போகின்றார்கள். இவர்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தடுமாறுகின்றார்கள். வெளிநாட்டுக்கு குறைந்த ஊதியத்துக்கு வேலைக்கு செல்லும் நேபாள தொழிலாளர்கள் இங்கு வந்துதான் அதற்கான அனுமதி ஆவணத்தை பெற்றாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அங்கு பதட்டம்தான். இவர்களை பலர் கட்டாருக்கு தான் புகுந்தார்கள். இந்த மலிவு கூலிகளை வைத்தே உலக கோப்பைக்கான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இவர்களது துயரம் இப்பொழுது உலகின் கவனத்துக்கு அதிகமாக வந்திருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், மஞ்சுவுக்கும் அவரது மகளுக்கும் ஒரு புதிய எதிர்காலத்தை தருவதற்கு பதிலாக உலக கோப்பை அவர்களுக்கு ஆறா துயரத்தை கொடுத்திருக்கின்றது. கட்டாரில் தொழிலாளர்கள் படும் துயரங்களுக்கான பொறுப்பை உலக கால்பந்து சம்மேளனமும் ஏற்க வேண்டும் என்று ஆம்னஸ்டியின் ஆய்வாளர் ஒருவர் கூறுகின்றார்.
இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பிரதீபா பாட்டீல் 4 வழக்குகளில் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐவருக்கு மரண தண்டனையை கருணை அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக குறைத்ததை எதிர்த்து போடப்பட்ட பொதுநல வழக்கொன்றை உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்தியாவில் சிறுவர் சிறுமிகள் மீதான கொடூரமான குற்றங்கள் புரிந்த 5 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கருணை அடிப்படையில் குறைக்க அப்போதிருந்த இந்திய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலின் முடிவை எதிர்த்து போடப்பட்ட பொதுநல வழக்கொன்றை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. பொதுநல ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கொன்றை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை குறைப்பு விவகாரம் தொடர்பாக ஆர்வலர் பிங்கி வீராணி இந்திய உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கில் குடியரசுத் தலைவரால் தண்டனை குறைக்கப்பட்ட 4 வழக்குகள் மன்னிக்க முடியாத குற்றங்கள் எனவும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72 பிரிவின்படி மரண தண்டனையை ரத்து செய்யவும் குறைக்கவும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்த பிரதீபா பாட்டீல் எடுத்துள்ள முடிவுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆர்வலர் பிங்கி வீராணி சார்பாக வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் சேகர் நாப்தே, குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அதிகாரம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வாதாடினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72 பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு மரண தண்டனையை கருணை அடிப்படையில் குறைக்க அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை அவர் மத்திய அரசின் ஆலோசனைப்படியே பயன்படுத்துகிறார். ஆனால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இந்த ஆலோசனை வழங்கலை சிந்தனையை செலுத்தாமல் பயன்படுத்துகின்றன. இந்த சம்பந்தப்பட்ட 4 வழக்குகளிலும் குற்றவாளிகள் சிறுவர்களை பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்துள்ளனர். இவர்கள் மன்னிப்பு வழங்கப்பட தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான அமர்வு இதுகுறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கும் இந்திய உள்துறைக்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. மரண தண்டனை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என பல சமூக அமைப்புகளும் குரல்கள் கொடுத்து வரும் நிலையில் இவ்விவகாரம் அப்பிரச்சினை குறித்து மீண்டும் விவாதத்தை உண்டாக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த செய்தியுடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக சதுரங்க செய்திகளும், பின்னர் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற சச்சின் டெண்டுல்கர் பிபிசிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியிலிருந்து சில பகுதிகளையும் கேட்கலாம். முதலாவதாக சதுரங்க செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் உலக சதுரங்கப்பட்ட போட்டியின் 7வது ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. உலகப்பட்டத்துக்கான இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்தும் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனும் மோதுகின்றார்கள். இதுவரை நடைபெற்றுள்ள 7 ஆட்டங்களில் 5 வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. 2 போட்டிகளில் மேக்னஸ் கார்ல்சன் வென்றுள்ளார். 2 போட்டிகளில் வென்று கார்ல்சன் முன்னிலையில் உள்ள நிலையில் 7வது போட்டியில் ஆனந்த் மீண்டு வந்து வெற்றி பெறுவார் என்று பெரும் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையும் இந்திய ரசிகர்கள் மற்றும் ஆர்வலர்களிடையே இருந்தன. ஆனால் இன்று முடிவடைந்த 7வது ஆட்டத்தில் 32 நகர்வுகளுக்கு பிறகு இரு வீரர்களும் அதை முடித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இந்த போட்டித் தொடரில் இன்னும் 5 ஆட்டங்களே எஞ்சியுள்ள நிலையில் 3 கார்ல்சன் வெள்ளை காய்களுடன் ஆடுவார். அது அவருக்கு சாதகத்தை கொடுக்கும் என்று கருதப்படுகின்றது. 8வது ஆட்டம் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இப்பொழுது கார்ல்சன் 4.5 புள்ளிகளுடனும் ஆனந்த் 2.5 புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள். அடுத்ததாக, கடந்த வாரம் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற சச்சின் டெண்டுல்கர் நேற்று பிபிசிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியிலிருந்து சில பகுதிகளை கேட்கலாம். அவரை பேட்டி கண்ட எமது செய்தியாளர் ஆண்ட்ரூ நார்த், மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடருடன் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவது என்று சச்சின் எடுத்த முடிவு குறித்து முதலில் கேட்டார்.
I think after 24 years, body is complaining, I must say. It's not easy. to wake up every morning and feel that your body is fit and fine. Yeah, there are aches and pains, and I think there comes a stage where your body tells you that enough.
24 வருடங்களாக விளையாடிய பிறகு உடல் முன்னரை போல ஒத்துழைக்கவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த பிறகு நமது உடல் திடமாகவும் விளையாடுவதற்கு தகுதியாகவும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. பல நாட்கள் உடல் முழுவதும் வலியும் வேதனையும் ஏற்படும். எனவே ஆடியது போதும் என்று ஒரு நாள் நம்முடைய உடம்பு நமக்கு தெரிவிக்கும். ஆடி அழுத்து கலைத்த போது உடலின் மீதான அழுத்தங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தவுடன் போதும் என்கின்ற முடிவுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது.
ஓய்வு பெறுவது எனும் முடிவு திடீரென்று எடுக்கப்படவில்லை என்றும், சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுதான் என்றும் டெண்டுல்கர் எமது செய்தியாளர்களிடம் கூறினார்.
வைல் ஐ வாஸ் சிட்டிங் அட் ஹோம் அண்ட் இட்ஸ் டைம் டு கோ ஃபார் மை ஒர்க் அவுட், ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் தட் இட் வுட் பி பேட் ஐடியா டு சிட் ஃபார் அ வைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெலிவிஷன் வாட்ச் டிவி, அண்ட் தட்ஸ் வேர் தட் க்வெஸ்சன் மார்க் வாஸ் தேர்.
சில நாட்கள் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்கின்ற கூடத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஒரு அசதி இருக்கும். அப்பொழுது சிறிது நேரம் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்காரலாமே என்ற எண்ணமும் தோன்றும். அப்பொழுதுதான் இந்த கேள்வி எழுந்தது, அதாவது உடல் நமக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கின்றது என்ற உண்மை சிறிது சிறிதாக புலப்படத் தொடங்கியது. எனவே எனது மனதுக்குள் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதை விட வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சியில் கிரிக்கெட் விளையாட்டை பார்ப்பது நலமல்லவா என்று எண்ணம் தோன்றியது. உடனே ஓய்வு தொகை என்னும் உணர்வு எனக்குள் எழுந்துவிட்டது. ஆகவே கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து விலகி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு கடிதம் எழுதினேன். அதில் எனது கடைசி டெஸ்ட் போட்டியை மும்பை நடத்துமாறு ஒரு வேண்டுகோளும் விடுத்திருந்தேன். மும்பையில் நான் விளையாடுகின்ற கடைசி போட்டி நடைபெற்றால் என்னுடைய அம்மாவும் அங்கு வந்து அந்த போட்டியை காணும் வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தேன்.
இப்போது இந்தியாவிலேயே மிகவும் பிரபலமான மனிதர் எனும் பெயரை பெற்றுள்ள அவர் அந்த பெருமையை வைத்து அடுத்து என்ன செய்ய போகின்றார் எனும் கேள்வி அவர் முன்னர் வைக்கப்பட்டது.
There are certain things which I would like to do. Something which is very dear to me, and it's the initiative which I've already started, is to light up the entire nation.
Naan chila vishayangalai seivadhukku enni irukkiren. அதில் சில எனது மனதுக்கு மிகவும் நெருங்கியவை. அந்த வகையில் சில முன்னெடுப்புகளை நான் செய்ய ஆரம்பித்திருக்கின்றேன். இந்தியா முழுவதையும் ஒளிர வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். இன்னும் இந்தியாவில் பல கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. அந்தி முதல் அதிகாலை வரை பல இடங்கள் இருட்டாகவே இருக்கின்றன. அப்படியான பகுதிகளில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் வழங்குவதற்கு நான் விரும்புகின்றேன். இந்த முயற்சியை சில கிராமங்களில் முன்னெடுத்திருக்கின்றேன். அங்கே சில பள்ளிக்கூடங்களை நிறுவியிருக்கின்றோம். இதன் மூலம் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதே என்னுடைய நோக்கம். மகிழ்ச்சி பரவட்டும் என்றுதான் அந்த திட்டத்துக்கு நாங்கள் பேர் வைத்திருக்கின்றோம்
என்று கூறிய டெண்டுல்கரிடம், கிரிக்கெட் விளையாட்டில் நேர்மை வாய்ந்தவராக பார்க்கப்படும் நீங்கள் அந்த விளையாட்டில் பல முறைகேடுகள் இடம்பெற்று வருவதை பார்க்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி உள்ளது என்று கேட்டார் ஆண்ட்ரூ நார்த்.
It did hurt when certain unwanted things happen in the sport, and I think it's up to individuals how they think.
இந்த விளையாட்டில் சில தேவையில்லாத விஷயங்கள் நடைபெற்ற பொழுது அது என்னை மிகவும் புண்படுத்தியது. அதன் பாதகங்கள் குறித்து அறிய வேண்டியது அந்தந்த தனிநபர்களின் பொறுப்பாகும். அப்படியானவற்றை தடுத்து நிறுத்த சில முயற்சிகளை செய்யலாம். ஆனாலும் அந்த முடிவை எடுக்க வேண்டியது தனிநபர்கள்தான். ஒரு தனிநபர் தவறான வழியில் போகின்ற பொழுது அவரை எப்படி தடுப்பது? இந்த விளையாட்டு மற்றும் நாட்டுக்காக விளையாடுகின்றோம் என்பதெல்லாம் தவறான வழியில் சென்று கிடைக்கின்ற ஆதாயத்தை விட மிகவும் பெரியவை என்று நான் நினைக்கின்றேன். முறைகேடுகளை தடுக்க என்ன வழி என்பதை கூற நான் ஒரு வல்லவன் கிடையாது. அது குறித்து சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கிரிக்கெட் மாத்திரமல்ல, அனைத்து விளையாட்டுகளிலும் நேர்மை தேவை என்பதிலும் ரசிகர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதிலும் நான் உறுதியாக இருக்கின்றேன்
என்று பிபிசிக்கு வழங்கிய ஒரு சிறப்பு பேட்டியில் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். இதனிடையே ஜமைக்காவின் யுசைன் போல்ட் மற்றும் ஷெலி அண்ட் ஃப்ரேசர் பிரைஸ் ஆகியோர் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த தடகள வீரர்களாக சர்வதேச தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்த சர்வதேச விருதை உசைன் போல்ட் முன்னர் பெற்றிருந்தாலும் ஷெலி அண்ட் ஃப்ரேசர் முதல் முறையாக இந்த பெருமையை பெற்றுள்ளார். ஜமைக்காவில் ஊக்கமருந்து பரிசோதனைகளுக்கு போதிய வசதி இல்லை, அங்கு பரிசோதனைகள் முறையாக நடைபெறுவது இல்லை என்று அந்த நாட்டு அதிகாரி ஒருவர் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை எழுப்பின. அவருக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்ட ஷெலி அண்ட் ஃப்ரேசர் அந்த கருத்துக்களை அவர் திரும்ப பெறாவிட்டால் ஜமைக்காவுக்காக ஓடுவதை தான் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என்று கூறினார். இதன் பின்னணியில் அவருக்கு சர்வதேச அளவில் இந்த உயரிய விருது கிடைக்குமா எனும் பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்தன. எனினும் அதையை மீறி இந்த ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக ஷெலி அண்ட் ஃப்ரேசர் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஜப்பானில் விபத்துக்குள்ளான ஃபுக்குஷிமா அணு ஆலையில் 4 அணு உலைகளில் சேமிப்பு தொட்டியிலிருந்து எரிபொருள் கம்புகளை அகற்றும் பணியை தொழிலாளர்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜெர்மனியின் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள மிக முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் இயக்குநர் பீடங்களில் குறிப்பிட்ட அளவு இடங்களை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற விதிமுறைக்கு இரு பெரும் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.